ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கிம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகாரம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்து ஞான நெறி. சன்மார்க்கம் சகலகலை புராண வேதம் சாஸ்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதிவாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை ஞாடி ஞான நேயமுடு ஞாதிருவு நாடாவண்ணம் பின்மார்க்க சிவனுடன் நாம் பெற்று ஞான பெருமையுடையோ சிவனை பெறுவர் தானே ஞான பெருமை. அப்போ இந்த ஞான நெறி எவ்வளவு உயர்ந்திருப்பார். யோக நெறியுமே வந்து முடிந்த முடிவு அல்ல. அது சரியா நெறியா இருந்தாலும் சரி, கிரியா இருந்தாலும் சரி, யோக நெறியா இருந்தாலும் சரி, கடைசியில ஞானத்துக்கு வந்துதான் திருவடியை அடைய முடியும். ஞானத்துக்கு வராம யாருமே போக முடியாது. இதெல்லாம் இந்த பயிற்சி எல்லாமே ஞானத்தை அடைவதற்காக தான். சிவபூஜையை முறையாக ஆத்மார்த்தமாக செம்மையாக விரிவாக செய்யக்கூடிய அன்பர்கள் தினந்தோறும் ஒரு 2 மணி நேரம் சிறப்பா இருந்து அனுபவிக்கக்கூடியவங்க அதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெறலாம். உங்களுக்கே தெரியும், இப்போ பூஜை வந்து 10 நிமிஷத்தையும் செய்யலாம், 6 மணி நேரத்திலையும் செய்யலாம். தேவக்கோட்டை தத்புருஷ தேசிகர் ஐயாவுடைய பத்ததியை பார்த்தோம்னா சிவபூஜை செய்வதற்கு 8 மணி நேரம் ஆகும். உட்காந்தோம்னா 8 மணி நேரம், சூரிய பூஜையிலேருந்து போஜன விதி வர கோபூஜை வர பண்ணணும்னா 8 மணி நேரம். நம்மளால் அவ்வளோ செய்ய முடியதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் விரிவாக நம்ம செய்ய வேண்டும். விரிவாக செய்து செய்து தான் காலப்போக்கில் அதை குறைக்கணும். தொடக்கத்திலே குறைச்சிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் என்றைக்குமே அது விரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட. இந்த சிவபூஜையில் நம்ம நல்ல யோக பயிற்சி உணரலாம். சில நேரங்களில் இந்த 2 மணி நேரமும் சிவத்திடம் சித்தத்தை சிறம்பாள வைத்துடுவோம்னு சொல்ல முடியாது. நம்முடைய உலகியல் பணிச்சுமை, இது மட்டும் இல்லாமல் இந்த உறவுகள், இன்னும் பல்வேறு வகையான கண்ம அனுபவம், இதையெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம தாக்கும் பொழுது மனம் பல குதிரை போல ஓடும். அதை பற்றி அதை அடக்கி வைத்து சிவருமான எடுத்து சேர்த்து வைக்கணும் நம்ம. அப்போ அந்த 2 மணி நேரம் பூஜையில் ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஆத்மார்த்தமாக ஒன்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? ஒரு 10 நிமிடமாவது ஒன்றணும் இல்லையா? 2 மணி நேரம் ஒன்றிருப்பது சிறப்பு. சில நிமிடங்கள் ஒன்றிருக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து நல்ல அற்புதமான யோக அனுபவமாக இருக்கும். அது அனுபவத்தால் அன்பர்கள் உணரலாம். இப்போ அப்படி இருந்தாலும் அது கடைசியில் ஞானத்தை அடைந்து தான் முக்தி அடைய முடியும். இப்போ சரீகிரி யோக நிலையில் நின்று ஞானத்தை அடைந்து தான் முக்தி அடைய முடியும். அதுதான் இந்த பாடல் கூறுகிறது. சன்மார்க்க நெறினா என்ன அப்படின்னா, சகலகலை புராண வேத சாஸ்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து, எல்லா சாஸ்திரங்களையும் உணர்ந்து புராண வேதங்களை எல்லாம் கற்று பதி பசு பாசம் தெரித்து. ரொம்ப முக்கியம். முப்பொருள் உண்மை ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்றுரைத்திடும் இந்த சிந்தனை தான் நமக்கு எதை எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம இந்த சிந்தனையோடு தான் இருக்கும். ஒரு ஆடு மாடை பார்த்தாலும் சரி, மாட மாளிகைகளை பார்த்தாலும் சரி, ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்றுரைத்திடும் உலகம் எல்லாம் பதி பசு பாசம். அந்த இந்த மூணுக்குள்ள அடங்கிடும் எல்லாமே. நம்ம பசு, இறைவன் பதி, மற்ற எல்லாமே பாசம். இந்த முப்பொருள் உண்மையை பற்றிய சிந்தனையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியாக மேற்கொண்டோமே ஆனால் அது நாளடைவில் உண்மை நிட்டையாக மாறிவிடும். அதுதான் ஞானத்துக்கு வழி. இந்த முப்பொருள் உண்மையில முழுமையான தெளிவு பெற்றவங்களுக்கு தான் சிவசாட்சிய முக்தி. அதுதான் ஞான நெறி. பரமசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞானம் நேயமுடு ஞாதிரு. ஞானம்னா அறிவு, நேயம்னா அறியப்படும் பொருளாகிய சிவம், ஞாதிருன்னா அறியும் ஆன்மா, நாடாவண்ணம்னா பகுத்தறியாமல், நம்ம ஆன்மாங்கிறத பகுத்தறியாமல் சிவத்தோடு இரண்டர கலந்திருந்து பின்மார்க்க சிவனுடனா பின்மார்க்கம்னா இந்த அத்துவிதமாக ஒரு பொருள் 2 பொருளாக இருக்குங்கிற நிலை இல்லாமல் அத்துவிதமாக ஒரு பொருளே தான் இருக்கிறது என்று சிவபெருமானுடைய திருவருளை முழுமையாக தோய்ந்து சிவனுடனாம் பெற்று ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர் காணே. இந்த ஞானத்தை பெற்றவங்க தான் பரசிவத்தை பெறுவார்கள், பரசிவத்தை பெறுவார்கள், சிவ சாட்சியமுக்தியை பெறுவார்கள் என்று கூறுகிறார். அடுத்த பாடல, இந்த ஞானத்தை பெறுவதற்காக துணை செய்யக்கூடிய ஞான பூஜை எது? எழில் ஞான பூஜை. ஞான நூல் தன்னை ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் 5 இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூசை. ஞான பூசை 5. ஞான நூல்தனை ஓதல், திருமுறை, திருவாசகம், தேவாரம், இதில் பன்னிரு திருமறை ஓதுறது, வேதங்கள் ஓதுவது, சிவாகமங்கள் ஓதுவது, இதெல்லாம் வந்து ஞானநூல் தனி ஓதல். நாலு அன்பர்களுக்கு அதை ஓதுவிக்க செய்வது, அது வந்து ஓதுவித்து ஓது நாலு பேர் கொடுத்தீங்களும் திருமறை பாடுங்க என்று படிக்க சொல்வது ஓதுவித்தல். நட்பொருளை கேட்பித்தல், நாலு பேருக்கு மற்றையோருக்கு பதி பசு பாச உண்மை எடுத்துச் சொல்லுதல், இது ஆசிரியருடைய கடமை. நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், தானும் இன்னொரு ஆசிரியரிடமிருந்து அதை கேட்டல். கேட்ட அந்த பொருளை சிந்தித்தல், இனமிலா குற்றமற்ற அந்த பொருளை சிந்தித்தல். படிச்சதோடு அப்படியே போய் மறந்து போயிடாம சிந்திக்கிறவங்களுக்கு தான் பயன் கிட்டோம், இல்லைன்னா கேட்ட நிலையிலே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். சிந்தி இது இவை ஐந்தும் எளிஞான பூசை. எந்த பூசை? இறைவனடி அடைவிக்கும், சிவப்பரம்பரனுடைய திருவடியை அடைவிக்கக்கூடிய எளிஞான பூசை. உணமிலா கண்மங்கள் ஜபம், ஊனமில்லா கண்மங்கள் தபம் ஜபங்கள் தியானம் ஒன்றுக்கு ஒன்று உயரும். இவை ஊட்டுவது போகம், அதெல்லாம் போக வாழ்வை தரும். ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்து அறிந்தோர் எல்லாம். இப்போ கண்ம வேள்வி, தப வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி என்ற நான்கு வகை வேள்வி, அதான் குற்றமற்ற கண்மம் அப்படின்னு சொன்னார். இந்த கண்ம வேள்வி என்பது நாம் செய்யக்கூடிய சிவாலயத்தை செய்யக்கூடிய சரியை சரியை கிரியையால் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே கண்மத்தில் போயிடும், கண்ம தபத்தில் வந்துடும், ஜப வேள்வியில் யோகத்தில் வந்துடும், தியான வேள்வியும் யோகத்தில் வந்துடும். இப்போ சரியே கிரியே கண்ம வேள்வி தப வேள்வி ரெண்டுக்கும் போயிடும், யோகம் சிப வேள்வி தியான வேள்வியும் போயிடும். அது அதுக்கு அடுத்து நிற்கிறது என்னது? ஞானம். இப்போ கண்மத்தை விட தப வேள்வி உயர்வானது. இப்போ தப வேள்வி சொல்லும்போது முக்கியமான விரதங்கள் அனுஷ்டிப்பது, கேதார்கௌரி விரதம், பிரதோஷ விரதம், திருவாதிரை விரதம், இந்த மாதிரி விரதங்கள் அனுஷ்டிக்கிறது, புலன்களை அடக்கியிருப்பது, இதெல்லாம் கண்ம, இதெல்லாம் தப வேள்வி. அடுத்து ஜபம், பல பல கோடி பல லட்சம் முறை மந்திரங்களை ஜபிப்பது, இது ஜப வேள்வி. தியானம், ஹிருதய ஸ்தானத்திலே சிவபெருமானங்களை நிறுத்தி சுபூஜை செய்து தியானிப்பது. இது ஒன்று ஒன்று ஒரு தபத்தை விட கண்மத்தை விட தபம் உயர்ந்தது, தபத்தை விட ஜபம் உயர்ந்தது, ஜபத்தை விட தியானம் உயர்ந்தது. இது எல்லாத்தையும் விட மிக மிக உயர்வானது ஞானம். இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது ஞானம். அப்போ அந்த ஞானத்தால் வழிபட வேண்டும் என்பது யார் தெரிஞ்சிருக்கோம்? வீடு பேறு அடைய வேண்டும் என்று உணர்ந்த எல்லாரும், இந்த தத்துவங்கள் நான் அல்ல அப்படின்னு உணர்ந்த எல்லாரும் இந்த பிறப்பிறப்பிலேருந்து விடுபட வேண்டும். இந்த உலக இனிமேல் இன்னொரு முறை கருவில் வந்து ஜனனிக்க கூடாது, இந்த உலக வாழ்க்கை நமக்கு வேண்டாம், இந்த உடம்பை எடுத்துக்கொண்ட நடமாடுவதே ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. இப்படி இந்த உலகத்திலிருந்தும் தத்துவங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள் இவர்களெல்லாம் வீடு எய்து அறிந்தோர். இவங்கெல்லாம் என்ன வழிபாடு செய்வாங்க அப்படின்னா, இந்த எளிஞான பூசையை செய்வார்கள். இப்போ இவங்க தான் அந்த எளிஞான பூசையை செய்வாங்க. இப்போ இந்த எளிஞான பூசையை செய்யணும் அப்படின்னா, அந்த சரீகிரிய யோகத்தை வழிபாடு பண்ணியிருந்துருக்கணும். பல பிறவிகள், இந்த பிறவியில் சித்தியார் ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிகிறது, அந்த தத்துவம் தெரியுது அப்படின்னா, பல பல பிறவிகளை செய்த சரீகிரிய யோகத்தினுடைய பலன்தான் நேரடியாக வந்துடுறது. எடுத்த உடனே படித்த உடனே சித்தியார் விளங்கிடாது இல்லையா? புரியுது அப்படின்னா, பல பிறவிகளில் இந்த ஆன்மாசீத பயிற்சியினுடைய பயன், தவத்தினுடைய பயன் இறைவன் ஊட்டுவிக்கிறான். ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்து அறிந்தோர்களாம். அதனாலதான் இந்த சித்தியார் வழிபாடை இவ்வளவு ஒரு இந்த உயர்ந்த வழிபாடு செய்த பாக்கி, அதெல்லாம் நம்ம என்ன என்ன புண்ணியம் செய்வதோம் என்று தெரியவில்லை. மகாசனிதான சொன்னது போல சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னால் எடுக்க முடியுமான சாமிட்டு கேட்டேன். அந்த அச்சத்தாலதான் இந்த நூலை படிக்காமலே இருக்கு. இந்த நூலை படிச்சிருந்தாலும் அன்பர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த படிக்கிறதுக்கே நமக்கு தகுதி இல்லைன்னா ஒன்று அதை எடுத்து சொல்கிற தகுதி எப்படி வரும்? இப்போ ஐஏஎம் ஐஐடியில் வந்து மாணவர்கள் சேரணும் அப்படின்னா, அந்த மாணவர்கள் அங்கே சேரணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு என்ன தகுதி? அப்போ அங்கே சேர்ற மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியருடைய தகுதி எப்படி இருக்கும்? எவ்வளோ உயர்வானது உலகிகளுக்கு சொல்கிறேன். அது வந்து அருளியல் சிவஞான சித்தியாக இருக்கும். படிப்பதற்கே சில தகுதி, சமய விஷேட நிர்வாண தீட்சை பெற்றவங்க தான் அதை பயில முடியும். அது முழுமையாக கேட்டவங்க தான் எடுத்து சொல்ல முடியும். அப்போ இது அத்தனையிலேருந்து நமக்கு விதிவிலக்கு அளித்து மகாசன்னிதானம் வந்து நமக்கு உத்தரவு கொடுத்தான், அருளானே பிறப்பித்தார், சிவஞான சித்தியார் சிந்தனை வழிபாடு செய்யலாம். ஸோ அந்த குருவர்களுக்கு நம்ம இன்றைக்கும் நன்றியுடையவர்களாக இன்றைக்குமே இருக்கோம். ஞானத்தால் அருணை அர்ச்சிப்பர் வீடு எய்து அறிந்துள்ள இந்த வழிபாடு செய்கிறதுடைய நோக்கம் என்ன? இன்னொரு பிறப்பு நமக்கு வந்துடக்கூடாது, இந்த பிறவியோட பெருமாந்திருவடியை நம்ம அடைந்து விட வேண்டும் என்ற அந்த நோக்கம், அந்த வீடு எய்து அறிந்ததுனால தான் சுவாமி இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தார். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டும் முழுதும் தருவோயினி. நமக்கு என்ன வேண்டுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்தார். எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த சித்தியார் இப்போ எந்த ஒரு நூலையுமே வந்து முழுமையாக கற்கணும், அறகுறையாக கற்கக்கூடாது. இந்த ஒரு 328 பாடலை ஒரு 10 பாட்டில் படித்தேன், அது பொருளே இல்லை. நம்ம சிந்திப்பது போல் ஒவ்வொரு பாடலாக பயில வேண்டும். நூல் அந்த நூலினை வந்து முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும், அப்போ தான் ஞானம் கிடைக்கும். இந்த நூலினை நிறைவு செய்த பிறகு மீண்டும் இந்த சிந்தனையை மீண்டும் சிந்தித்து கேட்டல் தான் முடிஞ்சிருக்கு. இந்த சிந்தித்தல் முடிவடையில் கேட்டதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்தித்தனும் அப்புறம் தெளிவடையணும். தெளிவடைந்தால் தான் ஞானம் பரஞானம் கிடைக்கும். ஆனால் இப்போ அன்பர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஞான வேள்வி கேட்டல் வேள்வி மட்டுமே. இடையிடையே கொஞ்சம் சிந்தித்தல் வேள்வி நடக்கலாம். இருந்தாலும் இந்த வகுப்பு நிறைவு பெற்ற பிறகு முழுமையாக நீங்கள் மீண்டும் சிந்தனை செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த சிந்தனை செய்யக்கூடிய ஞான வேள்வி நிறைவடையும். சிந்தித்ததின் பயன்தான் தெளிவு பெறும். தெளிந்ததின் பயனாக நிட்டை கூடிவிடும். கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல் என ஈரிரண்டாம் கிளக்கில் ஞானம் வீட்டை அடைந்திருவர் நிட்டை மெய்வினோர்கள். மேவாது தப்பினவர் மேலாய பதங்கட்கு ஈட்டிய புண்ணியநாதராகி இன்பம் இனிது நுகர்ந்து அரணருளால் இந்த பார்மேல் நாட்டியனல் குடத்தில் வந்து அவதரித்து குருவால் ஞான நிட்டை அடைந்து அடைவர் நாதன் தாளே. அதாவது இந்த எலிஞான பூசையை வந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல் என நான்கு வகையாக கூறுகின்றார். ஒரு பொருளை கேட்கின்றோம், கேட்ட பொருளை சிந்திக்கின்றோம், சிந்தித்த பிறகு தெளிவடைகின்றோம், தெளிவடைந்த பிறகு நிட்டை கூடும். சிலருக்கு இது பல 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 பிறவிகளில் நிகழலாம். சிலருக்கு ஒரு பிறவிலே நிகழலாம். சிலருக்கு ஒரு பிறவியில் பல வருடங்கள் ஆகலாம். சிலருக்கு அந்த பிறவிலே சில நாட்களில் நடக்கலாம். சிலருக்கு ஒரு ஜனப்பொழுதில் கூட நடக்கலாம். காதருந்து ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கே பட்டினத்துக்கு சுவாமி எழுதி கொடுத்துட்டு போனார் இல்லையா. அதை கேட்ட உடனேயே சரியகிரியோ ஞானம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரம் எல்லாமே நிறைவு பெற்றது. ஞானம் பிறந்தது கிளம்பிட்டார் பட்டத்தார். முன்செய்தவத்தால இது நிகழ்ந்தது. இப்போ இந்த கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடிய பேரடியார்கள் அவர்கள் இறைவன் திருவடி அடைந்து விடுவார்கள், நெட்டை மை விடுவார்கள். இப்போ இந்த கேட்டலோடு சிந்தித்தலோடு கேட்டலோடு நின்றவங்க சிந்தித்தலோடு நின்றவங்க அந்த நிலையிலே அவர்கள் பிறவி முடியக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டதே. ஆனால் ஞானம் இன்னும் வரல, ஆனால் கேட்டுட்டாங்க, ஞானங்களை கேட்டார்கள். அதனால தான் அவங்க அன்பர்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன், இங்கே யாருக்குமே இழப்பு கிடையாது. இந்த வகுப்பு முழுமையாக கேட்ட அன்பர்கள் தொடக்க நாள்லேருந்து இன்றைய நாள் வர இடையறாமல் சிரத்தையோடு கேட்ட அன்பர்களுக்கு மட்டும் யாருக்குமே இங்கே இழப்பில்லை. ஏன்னா நீங்கள் கேட்டல் அப்படிங்கிற ஒரு ஒப்பரிய ஞான வேள்வியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கேட்டதனால சுவாமி என்ன செய்வாராம், ஒருவேளை ஞானம் வராட்டி ஞானம் வந்தால் தான் முக்தி கொடுக்க முடியும், அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஞானம் பெறவில்லை என்றாலும் மேவாது தப்பினவர் சிவபெருமான் திருவடியை அடைய முடியாதவர்கள் சிவசாய்ச்சிய முக்தியை பெற முடியாதவர்கள் மேலாய பதங்கட்கு ஈட்டிய புண்ணியநாதராகி சுவாமி என்ன செய்வார், சித்தியார் உப்பு கேட்டிருக்கிறார், செவியான சித்தியார் முப்பொருள் உண்மையெல்லாம் கேட்டிருக்கிறார், மறுபடியும் அவனை மீண்டும் தொடக்கத்திலேருந்து ஒரு பிறவியில் நம்ம கொடுக்க வேண்டாம், அவனை சாலாவகத்தில் போடுவோம், சாலாவகத்தில் கொஞ்சம் காலம் இருக்கட்டும், சாலாவகத்திலேருந்து பக்குவம் பெற்று அடுத்து சாமிபம் வரட்டும், சாமிபத்துக்கு வந்துட்டு அடுத்து சாமிபத்துலேருந்து அடுத்து சாரு சாருபத்துக்கு போயாச்சுன்னா சாருபத்துலேருந்து சாய்ச்சியம் இப்படியும் சொல்லலாம், இப்படியும் கொடுக்கலாம். இல்லை என்றால் சாலோக சாமிப சாரூபத்தில் விட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பிறவியை பூலோகத்தில் கொடுத்து இந்த உலக மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்போது அதையும் கொடுப்பார் சுவாமி. எப்போ என்ன செய்வாருன்னு தெரியாது. அதனால் காரைக்கிழமையாரே அம்மையாக சொன்னாங்க, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமே வேண்டும். காரைக்கிழமையாரே சிவபெருமானே வரமிவள் அமைப்பேனும் அம்மைகால் மற்ற பெருமை செய்யற வடிவம் வேண்டி பெற்றனு கேட்ட சிவபெருமானே அம்மையாரே வந்து எனக்கு மீண்டும் பிறப்புண்டே சொல்லும்போது நம்மெல்லாம் எம்மாத்திரம், அதனால் எக்காலத்தையும் எப்பவும் பிறப்பு வரலாம். அப்படி வந்தாலும் சுவாமி என்ன செய்வார், நல்ல குலத்தில் நல்ல தாய் தந்தையருக்கு பிள்ளையாக அவதரிக்க செய்து ஒரு குருவை அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். குருநாதரையும் கூட்டு வித்து ஞானட்டை அடைந்து அடைவர் நாதன் தாளே. ஞான நட்டையை கூட்டு வித்து தன் திருவடியிலே சேர்த்துக்கொள்வார். இப்போ சிவஞான சுவாமிகள் வரலாறு, தர்மயாதீன குரு முதல் குருஞான சந்த சுவாமிகள் வரலாறு, இதையெல்லாம் நம்ம சிந்திக்கும்போது இதெல்லாம் அப்படியே நேரிலே பார்க்கலாம். சாமி கூடவே இருந்து அவர்களை ஆட்கொண்டருளி குருவோடு கூட்டுவித்து ஞானத்தை கொடுத்து முக்தி வழங்கியிருக்கிறார். இதில் இந்த காலத்தில் நம்மளே நம்ம இப்போ நம்ம கண்முன்னே காண கிடைக்கின்றது. அதனால் கேட்டல் அப்படிங்கிற இந்த வேள்வியை செய்தவங்க நீங்கள் மிக இந்த பிரிவில் நீங்கள் மிகப்பெரிய புண்ணியத்தை எட்டி விட்டீர்கள். மிகப்பெரிய இன்னும் நம்ம வழிபாடு நிறைவடையில நிறைவடையணும். திருவுருளால் குருவுருளும் துணை நிற்கும் நிறைவடையணும். மிகப்பெரிய புண்ணியத்தை அது புரிஞ்சுதோ புரியலையோ அது ரெண்டாவது பட்சம். கேட்டி அடுத்து சிந்தி சித்தனை செய்தே ஆக வேண்டும். சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போதே இந்த பிரிவு நிறைவடைந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சாமி ஏதோ வழியில் நம்மளை காப்பாற்றுவார். எவ்வுயிரும் காக்கவோர் ஈசன் உண்டோ அல்லவோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ. வவ்வி பொருவும் அது மிஞ்சே புழுங்குவதும் வேண்டாம் வருகுவதும் தானே வரும்னு சிவபோகசாரத்தில் தர்மியாதன் குருமுல சொல்வார். இந்த மாதிரி பாடல்கள்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன உறுதியை அளிக்கின்றது. எங்கே எப்படி போனாலும் சாமி நம்மளை கைவிட மாட்டார், எப்படியாவது நம்மளை திருவடியில் கொண்டு சேர்த்துருவார். அது எந்த பிறவியோ அடுத்த பிறவியோ அதுக்கு அடுத்த பிறவியோ அந்த நம்பிக்கை இருக்கணும். இப்படியாவது சாமி நம்மளை இல்லைன்னா அவர் நம்மளை அவர் நம்ம திருவடியை கொடுக்கணுங்கிற முடிவு இல்லைன்னா நம்மளையே சித்தியாரெல்லாம் படிக்க வைக்க போகிறார் இல்லையா? எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கா அவங்களாம் படிக்க வைக்க நம்மளாக தானே கொடுத்துருக்கார் அந்த பெரும் பேர். அதுவும் குருவர்களோடு குருநாதரே எழுந்துள்ள இன்றைக்கி நமக்கு அருள்வாசி வழங்குறதெல்லாம் மிகப்பெரிய பெரும் பாக்கியம். அடுத்த பாடல் தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்ம யோகங்கள் சரித்தோர் இனமில்லா ஸ்வர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். நீ இந்த உலகத்தில் எவ்வளவோ தானம் செய்யக்கூடிய அன்னதானம் இன்னும் என்னென்னமோ உலகில் அறங்கள் யாகம் செய்வது என்னென்னலாமோ யாகம் செய்வது கண்ம காமியங்கள் பலன் கருதி தீர்த்த நீர் ஆடுவது ஆச்சிரம தவங்கள் செய்வது என்னென்னலாம கண்ம யோகங்கள் விரதங்கள்லாம் அனுஷ்டிப்பது இதையெல்லாம் செய்தவர்கள் பசு புண்ணியம் ஈட்டியவர்கள் சொர்க்க லோகங்கள் சென்று அந்த இன்பத்தை நுகர்ந்து விட்டு இமைப்பளவில் சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள மீண்டும் அடுத்தவங்களுக்கு பிறகு வந்துடும். நிலையானதில்லை. ஈசன் யோக கிரியா யோக கிரியா சரியில் நின்றோர் ஊனமில்லா முக்தி பதம் பெற்று. இதே இது சிவருமானுடைய வேத சிவாகம நெறியிலே நின்று குருவருளின் துணை கொண்டு சரியை கிரிய யோக நெறியிலே நின்று வழிபாடு செய்தவர்கள் ஞான சொல்ல ஞானத்தை சொல்லல யோக கிரியா சரியை மட்டும் தான் சொல்றார். அப்ப அவங்களுக்கு இன்னும் ஞானம் வரல ஆனா வழிபாட்டில் இருக்காங்க. ஊனமில்லா முக்தி பதம் பெற்று அவங்களுக்கு பதமுக்தி ஏதாவது கொடுத்துருவார் சுவாமி. சாலோக சுவாமி சாரூபத்தில் ஏதாவது பதமுக்தியை கொடுத்து உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அரண்மன் இல்லாது ஒளியின் இந்த கடைசியில் மகாசங்கார காலம் பண்ணும்போது அவங்களுக்கு ஞானம் வரல ஒரு இன்னும் ஞானம் முழுமையாக கிட்டல அப்படின்னாலும் உற்பவித்து ஞான நெறியை அடைந்து அடைவர் மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து அந்த முந்திய பாட்டில் சொன்னது போல நாட்டினல் குடத்தில் வந்து அவதரித்து குருபாலின் ஞானத்தை அடைந்து அடைவர் நாதன் தாளே. எப்படியோ ஒரு நாள் சுவாமி அவங்களுக்கு முக்தி கொடுத்து விடுவார். ஞான நெறி அடைந்து அடைவர் சிவனை அங்கு நாதனே முன்னிற்கு நணுகுவர் மற்றாலே சிவபெருமானுடைய திருவடியை அவர்கள் அடைவர். இந்த பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த உலகில் எத்தனையோ தவங்கள் இருக்கலாம், இனி என்னென்ன ஆச்சிரம துறைகள் எல்லாமே இருக்கலாம், அது எல்லாமே வந்து அதுக்குரிய பலனை பசு புண்ணியத்தை தந்துவிட்டு சொர்க்கத்தில் போய் சொர்க்காதி புவனங்கள் அந்த இன்பங்களை எல்லாம் நம்ம நுகர்ந்து விட்டு மீண்டும் இங்கே வந்துடுவோம். அதனால தான் நம்ம இந்த அறம் பாவம் என்ன அருங்க யாரையும் நம்ம கெடுக்கவும் வேண்டாம், யாருக்கும் நம்ம உலகில் அறம் செய்யவும் வேண்டாம். நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் பிறக்கக்கூடாது. நான் அடுத்து இந்த பதிப்பசு பாசம் உண்மையை உணர்ந்து இங்கே அடுத்து ஒரு பிறவி எனக்கு வரக்கூடாது என்னுடைய நோக்கம். யாருக்கும் நம்ம கெடுதலும் நினைக்கல, மற்ற அறங்களை பற்றி நம்ம சிந்திக்க அதை பற்றியும் சிந்தி நம்மளையே நம்ம மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இது ரொம்ப உயர்வானது. உலகில் அறத்தோட சைவ சித்தாந்தத்தை ஒப்பு நோக்கி நம்ம பார்க்க முடியாது. சிலர் பற்றி சைவ சித்தாந்திகள் என்ன எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கீங்கன்னா ஆமாம், எதை பற்றினா நம்மளே நம்ம மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளே நம்ம மறக்க முயற்சி பண்ணிட்டு தன்னை மறந்து தலைவன் தாள் சார்ந்தறி செய்வ நெறி. இந்த உலக மக்கள் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நாம கஷ்டப்பட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் சகலப்பட முடியாது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி ஒன்னொன்னையும் அதுல போய் கலந்து கொண்டு அதுல சகலப்பட்டு நம்ம அதுல அழுந்து தேய்ந்து இருந்தோமே ஆனால் வினைப்பயன் பெருகும், மீண்டும் பிறவிக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனால அறம்பாவம் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு நல்வினை தீவினை இன்பம் துன்பம் இதம் மகிதம் இதையெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு சிவபெருமானுடைய அடைய முயற்சி செய்வதுதான் சைவ சித்தாந்த சென்னதி. அடுத்த பாடல் முக்கியமான பாடல் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடனும் நிலம் மலை போல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தாவகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க தவமாறும் பிறப்பு ஒன்றின் சாரப்பண்ணி சரியை கிரியா யோகம் தன்னிலும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நணுகுவிக்கும் தானே. ரொம்ப எளிமையான வழியை வச்சிருக்கார் சுவாமி. எப்படி இந்த ஆறு ஆதாரங்களை பத்தி சிந்திச்சமே, இவங்க ரொம்ப கடினமா இருந்திருக்கும் அன்பர்களுக்கு அதை கேட்கறதுக்கே. பிரம்ம கமலம், அக்ஷரங்கள், இத்தனை இதழ் தாமரை, இதில் ரொம்ப அதற்கு மேல துவாதசாந்தத்துல 1008 இதழுடைய தாமரை, இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் நெறிகள் வழிமுறைகள் இருந்தாலும் ஒரு பக்கத்துல சுவாமி எளிய முறையை வைத்திருக்கிறார். அது என்ன சொல்றார் அப்படின்னா, மிகப்பெரிய சிவஞானிகள் முப்பொருள் உண்மையை அறிந்த தத்துவ சீலர்கள், சிவன் முக்தர்கள், பரமாச்சாரியார்கள், பேரடியார்கள், இவங்களுக்கு ஒரு தினையளவு ஒரு உதவி செய்தார்கள். திலம்னா தெரிஞ்ச எள்ளளவுன்றார், எள்ள ஒரு எள் எவ்வளவு எவ்வளவு எப்படி இருக்கும் அவர்களுக்கு. அந்த எள்ளளவு ஒரு உதவி செஞ்சா அது பனையளவு மாறி மலை போல வந்துடும். எள்ளளவு செய்த உதவியினுடைய பலன் நிலம் போன்று மலை போல திகழ்ந்துருமா. பலனை கொடுத்து பவமாய கடலில் அழுந்தா வகை அடைத்து இந்த உலக பிறப்பிலே வீழ்ந்து, பவமாய கடல் அந்த உலகமாக அந்த பிறப்பிறப்பிலே வீழ்ந்து அழுந்தா வகை எடுத்து பரபோகம் துய்பித்து, சிவ பரபோகம் என்ன, சிவபோகம் மேலான போகம், போகத்துக்கெல்லாம் போகம் சிவபோகம், அழியக்கூடியது உலக போகம், என்றும் அழியாது சிவபோகம், பாசத்தை அறுக்க தவமாறும் பிறப்பொன்றில் சாரப்பணி. இப்படி சிவஞானிகளுக்கு தொண்டு செய்தவங்க முக மிக உயர்ந்த சிவஞானி பெருமாவும் திருமடத்து பரமாச்சாரிய சுவாமிகள், வீடத்தில் இருக்கக்கூடிய குரு மகாசன்னிதானம், தந்திரான் சுவாமிகள், இன்னும் பல்வேறு சிவாச்சாரியார்கள், தலை சிறந்த அடியார்கள், நம்ம துணை பெற பார்க்குறோம். இது மாதிரி உன்னதமான உத்தமமான சிவனடியார்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு, குருமார்களுக்கு ஒரு எள்ளளவு உதவி நம்ம செஞ்சோம்னா அது வந்து மலை போல பலனை தருவோம். அந்த பலன் எப்படிப்பட்டதுன்னா, இந்த பிறவிலே நம்ம ஞானத்தை பெறாட்டாலும் தவமாறும் பிறப்பொன்றில் சாரப்பண்ணி அந்த அந்த சிவபுண்ணியத்தை செய்ததுனால, முப்பொருள் உண்மையை உணர்ந்த ஒரு சிவஞானிக்கு கொடுத்ததுனால அந்த உயிருக்கு அதனால் அந்த அந்த பலன் அனுபவிக்கணும் இல்லையா. எதுக்குமே வந்து ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, அது நல்வினையோ தீவினையோ, சிவபுண்ணியமோ சிவாபராதம். சிவபுண்ணியம் அப்படி சிறு சிவபுண்ணியம், ஆனால் அவருடைய பலன் மலையளவு இருக்கு. அந்த சிறு சிவபுண்ணியத்தை பண்ணிட்டாரு அப்படின்னா அது மலையளவு பலனை கொடுத்தே தீரும். அந்த பலனின் காரணமாக அந்த உயிருக்கு ஞானம் வரும். அப்போ என்ன சொல்ல, சரீகிரிய யோகம் தண்ணிலும் சாராமே, அவங்க அந்த அவ்வளோ பெரிய புண்ணியத்தை ஈட்டியந்தான்மா சரீகிரிய யோகத்தில் வந்து முழுமையாக நிற்க வேண்டிய அவசியம் உடனே நிகழ்ந்துடும், வேகமாக அந்த அனுபவம் கிடைச்சிடும். சரீகிரிய யோக நேரில் நின்னா என்ன அனுபவம் கிடைக்கும், அது வேகமாக கிடைத்து நவமாறும் தத்துவ ஞானத்தை நல்கி, தத்துவ ஞானத்தையும் கொடுத்து ஞான பூசையும் செய்விக்க வைத்து அந்த ஞானத்தையும் கொடுத்து நாதரடி கமலங்கள் நணுகுவிக்கும் தானே, அதுவே கொண்டு சேர்த்துரும். அந்த நணுகுவிக்குன்னா இருப்பாங்க, அந்த சிவபுண்ணியமே கொண்டு போய் சிவபெருமான் திருவடியில் செய்து விடும். அப்போ அதனால தான் நம்ம பெரியபுராணத்துக்கு காட்டக்கூடிய நெறி அதுதானே இல்லையா. பெரியபுராணத்தில் காரைக்காலம்மையார் வந்து 2 மாங்கனிகள் கொடுத்தப்போ வீட்டுக்கு ஒரு சிவனடியார் இருந்தாங்கன்னு உடனே அதை எடுத்து அந்த சிவனடியாருடைய பசி ஆற்றணும் அப்படிங்கிறது எடுத்துக்கூடாது. அந்த மாங்கனியை கொடுத்ததுனால கணவனுக்கு ஞானம் வந்தது, கணவனுக்கு ஞானம் வந்து விலகியனால அம்மை கடைசியில் பேய் உருவம் பெற்று சிவபெருமான் திருவடிக்கில் என்று பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பேரும் கிடைத்தது. இது அதனால தான் மண்ணினில் இப்போ நம்ம மாயேஸ்வர பூஜை அடியார்களுக்கு எல்லாம் செய்வோம் துருவமுது, மண்ணினில் பிறந்தார் பெரும்பையின் மதிசூடு மண்ணலாதும் அடியாதமே அமுது செய்வித்த, எல்லா அடியார்களும் அமுது சாப்பிடுவாங்க. அந்த அமுது எடுக்கக்கூடிய அன்பர்களில் ஒருத்தர் உப்பருண்மையை உணர்ந்த ஒரு சிவஞானி எடுத்துட்டார்னா மற்றவர் மற்ற அமுத மற்ற அடி அன்பர்கள் அமுதிட்டதுக்கும் பலன் உண்டு. ஆனால் முப்பொருள் உண்மையை உணர்ந்த ஒரு சிவஞானிக்க இந்த திருப்பணி செய்யும் பொழுது அது மலையளவு பலனை தரும் என்று கூறுவார். அப்போ அன்பர்கள் நம்ம இப்படியெல்லாம் நீங்கள் பணி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் செய்தோமே ஆனால் அது வந்து நம்முடைய அது அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, நம்ம ஞானம் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். சிவஞானத்தில் சிவஞானத்தை கொடுத்து சிவபெருமான் திருவடியையும் கொண்டு அதை சேர்த்து விடும், ஒரு சிறு உதவி முக்தியே கொடுத்தோம். அப்போ கொடுக்குறவங்க யாருன்னு பார்க்கணும். அவ்வளோ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் கார்பரேட் கம்பெனி CEO நட்பு இருக்கு, அந்த கம்பெனி வாட்ச்மேன்டையும் நட்பு இருக்கு. எந்த நட்பு உயர்வானது, எந்த நட்பு பலனை தரும், எந்த நட்பு உயர்வை தரும், அதே போல தான் பாத்திரம் அறிந்து பிச்சைக்கிட்டு சிவஞானிகளுக்கு கொடுக்குது. அது நல்வினையும் ஆகாது, உலகிலரும். அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னா அது கைலாயம் தான் போயாகணும். சிவபுண்ணியத்தை இட்டணும் அப்படின்னா சிவபுண்ணியத்தினுடைய பலன் ஞானம் கிடைக்கும். ஞானத்தினுடைய பயன் திருக்கையிலே வாழ்வு, அடுத்து பிறப்பு கிடையாது. சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். எவ்வளோ அற்புதமான வரியில் இது குருவினுடைய சிறப்பு. இப்போ நேரடியாக இப்போ 12 மணி வெயிலில் வச்சோன்னா தீ பிடிக்காது. அந்த பஞ்சை சுற்றி சூரியகாந்த கல்லை வச்சு அது நடுவில் பஞ்சு இருக்குது அப்படின்னா அதே 12 மணி வெயில் சூரியகாந்த கல் உஷ்ணத்தை அந்த சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி அதை விட பல மடங்கு அதிகமாக அந்த பஞ்சோட கொடுக்கும். அது தீப்பிடி தெரிய ஆரம்பிச்சோம். நம்ம சின்ன பிள்ளையில லென்ஸ் வச்சு பார்த்தே தாளெல்லாம் நெருப்பு வச்சு பார்த்துருக்குறோம். நீங்களாம் நண்பர்கள் சில செஞ்சிருப்பீங்க. ஒரு தாளை வெயில போட்டு அதை லென்ஸை வச்சு ஏற்றி இறக்கும்போது தாள் தீப்பிடி தெரிஞ்செல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அந்த சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி அதை விட அதிகமாக கொடுக்குறாரு. ஆனால் நேரடியாக அந்த தாள் சூரியனுடைய வெயில் வெப்பத்தில் இருந்தால் அது எரியாது. அதாங்க சொல்கிறார், சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுட தோன்றியிட சோதி தோன்றுமா போ. அந்த கல்லிடத்தில் சோதி தோன்றி அதனை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பஞ்சையோ மொத்த பொருளையோ அதையும் சோதியாக்கிதல். அதுபோல மாட சட்டை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த ஆச்சாரிய இடத்தினுடைய ஆண்மறிவை இடமாக கொண்டு சிவப்பரம்பொருள் தோன்றுகிறார். அதை நம்ம வாசனிதானம் வகுப்பினுடைய துவக்கத்தில் அருளாசி கொடுத்தான். குருவர்கள் இன்றி திருவருள் இல்லை. அந்த குருவின் வாயிலாகத்தான் நமக்கு பெருமான் திருவருள் செய்கின்றார். ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். இந்த ஞானத்துல வந்து அடிஞானம்னு, அடிஞானம்னா சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்குரிய ஞானம் தான் அடிஞானம்னு பேர். அடிஞானம் என்ன? சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்குரிய அடைவதற்குரிய ஞானம் தான் அடிஞானம். அந்த ஞானம் ஆன்மாவில் தோன்றும். அந்த ஞானம் தோன்றும், தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும், தானும் தோன்றும், தொல் உலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும், நேரியனாய் பரியனுமா உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்று கூறுகிறார். குருநாதருடைய அருளினாலதான் உயிர்க்கு இவ்வளவு காட்சிகள் நிகழ்கிறது. இதை சொல்லும் பொழுது குருவருளினாலே தூரியனாம் சிவன் தோன்றும்னா இதுகாலும் தூரியனா தொலைவில் இருக்கக்கூடியவன், அதீதமா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் தான் தூரியன். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அனைத்து தத்துவங்களையும் கடந்திருக்கக்கூடிய சிவப்புறம்பொருள் காட்சி கொடுக்கும், சிவ தரிசனம் கிடைக்கும். தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் என்று சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே இறைவனுடைய வடிவமா இருக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு கிடைக்கும். நேரியனுமாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்று நிலையெல்லாம் நிகழ்ந்து தோன்றும். நேரியன்னா வந்து நுட்பமானவர், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னு திருவாசகம் சொன்னது போல. பரியனுமாயின மாயேஸ்வர மூர்த்தங்களாகவும் சிவலிங்க திருமணியாக நம் கருள் செய்தவுடைய இந்த நிலை. இன்னும் பல இந்த வேறு இந்த உலகில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா தோற்றமும் அவருடைய வடிவம் தான். அந்த நேரியனாகவும் பரியனாகவும் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் நிகழ்ந்து தோன்றும். இப்ப இந்த அறிவு எப்ப வரும்னா குருநாதருடைய கருணையினால் நிகழும், குருவர்களால்தான் நிகழும், நேரடியா நிகழவே நிகழாது. இந்த குருவர்களை பற்றி இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த நிலை எல்லாம் தோன்றும். அப்ப தன்னை மறந்து பசுஞானம் பாசஞானம் இதையெல்லாம் மறந்து வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்குத்தான் இந்த பேரு அமையும்.